சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
உயிர் நோக்கு 50வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறையருளையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். நமது ஞான குருவாகிய நைகண்ட தேவருடைய திருவடிகளை புத்தியிலும் உள்ளத்திலும் உண்மை விளக்கம் நூலுக்கூடாக நமக்கு தத்துவ ஞானத்தை வாங்கிக் கொண்டிருக்கிற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த நூலுக்கு எளிமையான அருமையான உரை செய்திருக்கக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களையும் அவர்களுடைய பாதங்களையும் நாம் எல்லோருமாக வணங்கி இன்றைய வகுப்புக்கு நுழையலாம். உண்மை விளக்கம் என்ற நூலினுடைய வரைவு பகுதிக்கு பெரும்பாலும் நாங்கள் வந்துவிட்டோம். இன்னும் எத்தனை பாடல் இருக்கிறது?
ஒரே ஒரு பாடல் தாங்க.
ஒரே ஒரு பாடல். கடவுளுடைய கருணையினாலே தத்துவங்களினுடைய அடிப்படைகளை ஓரளவு தெளிவாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இறைவனுடைய கருணை என்றுதான் நாம் எல்லோரும் அதை கொள்ள வேண்டும். அவன் மனம் வைக்காத பட்சத்திலே இவையெல்லாம் சாத்தியப்பட போவதே இல்லை. உங்களுடைய நாட்டம், நீங்கள் எல்லோரும் இந்த தத்துவத்திலே காட்டுகிற ஆர்வம் என்பது இறையருளை தூண்டிவிட்டு இந்த வகுப்பை தடையில்லாமல் கொண்டு போவது பற்றி எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னருடாலே அவந்தால் பணிதல் என்பது இதுதான். எத்தனையோ இடத்திலே இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை இங்கே நான் நடத்தி இருக்கிறேன். நீங்கள் காட்டுகிற அளவு ஆர்வத்தையும் அக்கறையையும் நான் மற்றவர்களிடம் கண்டதில்லை. இது உங்களை பாராட்டுவதற்காக சொல்வதில்லை, உங்களுடைய தகுதியை குறைத்து மகிழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வெறுமனே அறிவு சாரா அறிவு மட்டும் சாராமல் திருவாசகம் தேவாரம் முதலியவற்றை சொல்கிற போது உங்களில் பல பேர் உணர்ச்சி வசப்படுவதை கூட இங்கிருந்து என்னால் பார்க்க முடிகிறது. அதுதான் நெறிக்கும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான பயன்பாடு என்று நினைக்கிறேன். அந்த பயன்பாட்டை இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் எனக்கு தந்திருக்கிறது. பல நூல்கள் தரப்போகின்றன. தொடர்ந்து இதை நாம் கற்றுவிட்டோம் என்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி முதல் வகுப்பு படிக்கிற பொழுது ஆர்வத்தோடு உள்ளே நுழைந்தோமோ இன்னும் அதே நிலையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு மேலும் மேலும் படிக்க வேண்டும். இந்த வகுப்பிலே நீங்கள் படிப்பதனாலே உங்களுக்கு என்ன நன்மை விளைகிறதோ எனக்கு நிறைய நன்மை விளைகிறது. உண்மை விளக்கத்தை ஏற்கனவே 2 தரம் நான் கற்பித்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுது இந்த நூல் வெற்றி வராத ஒரு விளக்கத்தை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்ற நூல்களையும் நாம் சேர்ந்து கற்று பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நூலுக்குள்ளே நுழையலாம்.
பாடல் 52. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பார்.
மோசிக்கும்க்கு அது என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. முதல்ல
அறவே நீக்கின்னாங்க, முன்னாடி எழுதுறாரு, முன்னாடி எழுதினாரு
நீக்குதல் நீக்கம்
பார். இங்க போக்குகின்ற அறவே நீக்குதல்.
சரி,
அதுல குரு வழிபாடு 2 பத்தி படிச்சோங்க. அதையும் படிச்சிட ஒரு அடிக்கிறேன். முப்பொருள்களின் இயல்பை தெளிய உணர்த்தி கட்டின் நின்றும் ஆன்மாவை விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவனிடத்து அன்பை உண்டாக்கி அவனது திருவடியை பற்றி கொள்ளுமாறு செய்பவரே குரு ஆவர். அவர் நம்மை போலவே தான் காணப்படுகிறார், நம்மை போலவே உண்ணல் உடுத்தல் முதலியவற்றை செய்கிறார். அது பற்றி அவரை நம்மில் ஒருவராக கருதி விடுதல் கூடாது. அவர் சிவமே ஆவார். அகுதி எவ்வாறு என்பதை காண்போம். உலகில் வாழ்கின்ற மலம் நீங்கிய தூய அறிவாகிய ஆன்மா சுத்தான்மா எனப்படுவார். அவர் நான் என்னும் சீவபோதம் அறவே நீக்கியவர், அருள் வழியே நிற்பவர். சிவன் தன் தன்மைகளை அவர்க்கு ஆக்குவான், தன் செயல்களை அவர்க்கு ஆக்குவான், அவரை தனது வியாபகத்துள் அடக்கி தானாக்கி நிற்பான். இஃது உலைத்தி தன்னை சார்ந்த இரும்பை தானாக்கி விடுதல் போன்றது எனலாம். அத்தி தனது தன்மையை இரும்புக்கு ஆக்குகிறது, தனது செயலை இரும்புக்கு ஆக்குகிறது. அந்நிலையில் இரும்பு ஒளி வீசுகிறது என்றால் அகுது இரும்பின் தன்மையோ நெருப்பின் தன்மையோ? அந்நிலையில் இரும்பு சுட்டரிக்கிறது என்றால் அச்செயல் இரும்பின் செயலோ நெருப்பின் செயலோ? நெருப்புத்தான் அவ்வாறு செய்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இங்குதாங்க ஐயா நிறுத்தினோம்.
கடைசி ஒரு நாலு வரி திருப்பி படிங்க.
அத்தி தனது தன்மையை இரும்புக்கு ஆக்குகிறது, தனது செயலை இரும்புக்கு ஆக்குகிறது.
ரெண்டு வேளை சொல்லுகிறார். ரெண்டு வேளை நிலையிலே இறை தன்னுடைய இயல்பை ஆன்மாவுக்கு ஆக்குவான், தன்னுடைய ஆற்றலை ஆன்மாவுக்கு ஆக்குவான். இது ரெண்டும் படிக்க வேண்டும். அதாவது ஒரு நெருப்புக்குள்ளே இரும்பை போட்டு சுடுகிற பொழுது இரும்பு நெருப்பு வடிவாகிறது. எப்படி நெருப்பு சுடுமோ அதுபோல அதுவும் சுடுகிறது. ஆகவே அதனுடைய இயல்பு வரும், அதனுடைய ஆற்றல் வரும். புத்தி நிலையிலே குருநாதர் என்ன செய்வார் நமக்கு என்றால், உயிருக்கு இறைவனுடைய இயல்பையும் தருவார், இயல்பினுடைய ஆற்றலையும் தருவார். இறைவனுடைய இயல்பையும் தருவார், இறைவனுடைய ஆற்றலையும் தருவார். அதனால்தான் முத்தி நிலையுற்ற அந்த குருவினுடைய ஆசை பெற்றவர்களாலே சில 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 விடயங்களை செய்ய முடிகிறது. நீங்களே முன்னுக்கு படித்தீர்கள், ஆன்மாக்களுக்குள்ளே உயர்ந்து நின்ற ஆன்மாக்களை கொண்டுதான் அவர்களுக்கு தன்னுடைய சக்தியை பதித்து ஸ்ரீகண்ட ருத்ரராகவும் அனந்த தேவராகவும் இறைவன் செயல்படுத்துகிறான் என்று படித்தோம். இப்போ இங்கே நாம் அதை விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இரும்பை நெருப்புக்குள்ளே போட்டு சுடுகிற பொழுது இரும்பு நெருப்பினுடைய வடிவத்தையும் பெறும், நெருப்பினுடைய ஆற்றலையும் பெறும். தனியே நெருப்பு போல தோன்றுவது மட்டுமல்ல, நெருப்பு போல சுடவும் செய்யும். அதுபோல இறைநிலை பெற்றவர்கள் இறைவு குருவினுடைய அருணாலே இறைநிலை பெறுகிற பொழுது அந்த இறைவனுடைய தன்மையும் பெறலாம், இறைவனுடைய ஆற்றலும் பெறலாம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டை சொல்லுகிறார் என்பது தெரிய வேண்டும்.
நெருப்பு இரும்பை தன்னுள் அடக்கி அதனை தானாக்குமாறு போல சிவனும் சுத்தான்மாவை தானாக்கி நிற்பான். அவ்வாறு செய்வித்து அசுத்தான்மாவை ஆச்சாரியராக உலகத்திற்கு வழங்கி அவரிடமாக நின்று ஞானத்தை உணர்த்துவான்.
குருவை தன்னுடைய இயல்பு தன்னுடைய ஆற்றல் முதலியவற்றை குருவுக்கு பொருத்திவிட்டு அவரிடமாக நின்று மற்றவர்களுக்கு அவன் உபதேசங்கள் முதலியவற்றை செய்வான். ஆகவே குருவை நம் தோற்றத்தில் இருக்கிறார் என்பதற்காக அவரை நம் போன்றவர்களிலே ஒருவர் என்று நினைத்து விடக்கூடாது என்று குருவினுடைய பெருமை சொல்கிறார்.
மேற்கூறிய ஓமையில் ஒளி வீசுவது இரும்பாகாது அதனை தானாக்கி நெருப்பேயாதல் போல இங்கு ஞானத்தை உணர்த்தும் செயலும் சுத்தான்மாவின் செயலாகாது அவரை தானாக்கி நின்ற சிவனது செயலே ஆதல் உணரத்தக்கது.
இரும்பை ஒளி வீச செய்தது நெருப்பே தவிர அது இரும்பினுடைய திறமை அல்ல. அதுபோல ஒரு சுத்தான்மாவிலே இந்த ஞானத்தை உதிக்க செய்வது இறைவனுடைய செயலே தவிர அது ஆன்மாவினுடைய ஆற்றல் இல்லை. இறைவனே தான் அந்த ஆற்றலாலே அதை அப்படி செய்விக்கிறான் என்கிறார்.
இது பற்றியே ஞானத்தை தரும் ஆசான் மூர்த்தி சிவமே என்று சொல்லப்படுகிறது. இறைவனே குருவாய் வருவான் என்பதை நமது சாத்திரங்களும் தோத்திரங்களும் பலபடியாக எடுத்து கூறுகின்றன. பரம்பொருள் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதது, அதனால் அப்பொருளை யாரும் அறிதல் இயலாததாகிறது. அப்படிப்பட்ட அரிய பொருள் அனைவரும் கண்டும் உரையாடியும் மகிழும் வண்ணம் ஆச்சாரியனாய் எழுந்தருளி வந்தது என்று கருத்துப்பட, அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று திருவுந்தியார் கூறும். அகலம் உருவம் இல்லாதது, சகலம் உருவமுடையது.
புரியும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள்.
இறைவனே குருவாய் வருவான் என்பதை நமது சாத்திரங்களும் தோத்திரங்களும் பலபடியாக எடுத்து கூறுகின்றன. பரம்பொருள் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதது, அதனால் அப்பொருளை யாரும் அறிதல் இல்லாதது, யாரும் அறிதல் இயலாததாகிறது. அப்படிப்பட்ட அரிய பொருள் அனைவரும் கண்டும் உரையாடியும் மகிழும் வண்ணம் ஆச்சாரியனாய் எழுந்தருளி வந்தது என்று கருத்துப்பட, அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று திருவுந்தியார் கூறும்.
திருவுந்தியார் என்பதும் சைவ சித்தாந்த நூல்களுக்குள்ளே ஒன்று. திருவுந்தியார் என்ற அந்த தலைப்பு ரெண்டு இடத்திலே இடப்படுகிறது. ஒன்று சைவ சித்தாந்த நூலொன்று திருவுந்தியார் என்ற பெயரிலேயே இருக்கிறது. திருவாசகத்துக்குள்ளே திருவுந்தியார் என்று ஒரு பகுதி இருக்கிறது. திருவாசகத்துக்குள்ளேயும் இந்த திருவுந்தியார் என்ற தலைப்பிலே சில பாடல்கள் அமைய பெற்றிருக்கின்றன. ரெண்டும் வேறு வேறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது தோத்திரம், இது சாத்திரம். நூல் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் நம் அறிவுக்கு அகப்படாதவன், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவன். அவன் அப்படி அதே நிலையில் நின்றால் நமக்கு பயன் விளையாது, ஆன்மாவுக்கு பயன் விளையாது. அறிவுக்கட்டாதவனாகவே இறைவன் இருந்து விட்டானே, ஆனால் ஆன்மா அதனாலே பயன் கொள்ள முடியாது. அந்த இறைத்தன்மையை தான் வாங்கி கொண்டு குருவோடு, வடிவோடு, நாமத்தோடு நம் முன்னால் வந்து நிற்கிற குரு என்பது நம்முடைய பேரு. அதுதான் குருவுக்கு இருக்கக்கூடிய தகுதி. காண முடியாத கடவுளை, பேச முடியாத கடவுளை, நாமமில்லாத கடவுளை, இவ்வளவற்றையும் உண்டாக்கி நமக்கு காட்சி தருகிறவர் குரு. ஆகவே இறைவனை விட எளியதன்மை அவரிடம் அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று திருவுந்தியார் கூறும். அகலம் உருவம் இல்லாதது, சகலம் உருவம் உடையது.
அகலம் சகலம் என்பதற்கான வேறு வேறு அர்த்தங்கள் பல இடங்களிலே சொல்லப்படும். இங்கே அகலம் என்பது உருவம் இல்லாதது என்று பொருள்கள் என்கிறார். சகலம் என்பதற்கு உருவம் உள்ளது என்று.
ஆராலும் காண்டற்கரியான் எமக்கெளிய பேராளன் திருவம்மானை என்றும் சொற்களில் மணிவாசகர் உருவமற்ற இறைவன் தம் பொருட்டு ஆச்சாரியனாக உருவம் தாங்கி வந்த எளிவந்த தன்மையை வியந்து குறிப்பிட்டுள்ளார்.
எங்கே ஞானத்துக்கு போனாலும் திருவாசகம் தான் கதி. ஆராலும் என்ன வரி?
ஆராலும் காண்டற்கு அறியான்,
ஆராலும் காண்டற்கு அறியான்
எமக்கு எளிய பேராளன்,
எமக்கு எளிய பேராளன். ஒருவருக்கும் காண முடியாத அந்த இறைவன் நமக்கு காட்சி தருகிறவனாக இருக்கிறான் என்றால் அது நேரடியாக இறையை சொல்லவில்லை, குருவை சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. சாத்திரத்திலே ஒரு இடத்திலேயும் தோத்திரத்திலே ஒரு இடத்திலேயும் மேற்களோடு முன் சொன்ன விடயத்தை அவர் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்.
ஐம்புல வேடர்
சொன்ன உந்தியார் என்பது சாத்திர நூலிலே வருகிற பாடல், பின்னாலே வருகிற பாடல் திருவாசகத்திலே வருகிற பாடல். ஆகவே தோத்திரம் சாத்திரம் இரண்டிலேயும் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று முன்னே சொன்ன அவருடைய கூற்றை இந்த ரெண்டு மேற்கோள்களுக்கு நிரூபித்து விட்டு உரையாசிரியர் மேலே போகிறார்.
ஐம்புல வேடர் சுழலில் பட்டு தன்னையும் அறியாது தலைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை அவ்வேடரிடத்தின் நின்றும் மீட்டு தனது பேரின்பத்தை அளித்தல் பொறுத்தே இறைவன் ஆசிரிய திருமேனி தாங்கி வருகிறான் என்று சிவஞான போதம் முதலிய சாத்திர நூல்கள் கூறும்.
அதாவது இந்த எட்டாவது சூத்திரம் என்பது சிவஞான போதத்திலே எட்டாவது சூத்திரம் என்பது ஞானத்தை குறிக்கிற சூத்திரம் என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த எட்டாம் இலக்கம் பற்றி சொல்லுகிற பொழுதும் அவர்களிடம் ஒரு ஞானத்தன்மை இருக்கும் என்பார்கள். எட்டாம் நம்பர்ல இருக்கிறவர்கள் உருவாக இருந்து கொள்ளலாம். வந்துட்டு அந்த எட்டாவது, அது போலவே திருமுறையிலையும் எட்டாம் திருமுறை திருவாசகம். அப்ப அந்த எல்லா அமைப்புலையும் அது வந்து பொருந்துகிறது. என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒரு அரச குமாரன் சின்ன வயது குழந்தையாக இருக்கிற பொழுது காட்டுக்கு போன பொழுது தவறி விடுகிறான், ராஜதந்தையரை பிரிந்து விடுகிறான். அவனுக்கு என்ன செய்வது தெரியவில்லை. ராஜதந்தையரன் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் விட்டு விட்டு போய் விடுகிறார்கள். இந்த குழந்தையை வேடுவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளை வேடுவனாகவே வளர்கிறது. அந்த பிள்ளையை பொறுத்தளவிலே தான் வேடுவன் என்ற நினைப்பு தான் இருந்தது. ஏனென்றால் வேடுவர்களே வளர்த்து வேடுவர்களே பழக்கிறபடியால் வேடுவன் என்ற நினைப்பு தான் இருந்தது. பின்னாளிலே பழையபடி ஒரு தினம் அரசன் வருகிறான். வருகிற பொழுது இந்த பிள்ளையை காணுகிறான். காணுகிற பொழுது நீ வேட்டுவ பிள்ளை அல்ல, அரச பிள்ளை என்பதை உணர்த்திய பிறகு அந்த பிள்ளை தன்னை அரச பிள்ளையாக உணர்ந்து அரசனோடு சேர்ந்தது என்ற இந்த உவமை கதையை இந்த ஞான வழிபாட்டுக்கான உவமை கதையாக பலரும் பயன்படுத்துவார்கள். மிகண்டதவர் அதை தெளிவாக பயன்படுத்துகிறார். நாங்களும் அப்படித்தான். நாங்கள் எல்லாம் இறையினுடைய பிள்ளைகள், பலவயப்பட்டு வேண்டுவ பிள்ளைகளாக இருக்கிறோம், வேடுவர்களாக இருக்கிறோம். குரு செய்கிற வேலை என்னவென்று கேட்டால், நமக்கு வந்து நீ வேட்டுவ பிள்ளை இல்லை, நீ அரசனுடைய பிள்ளை என்பதை நமக்கு உணர்த்துவதுதான். அதுக்கு பிறகுதான் நம் தகுதி நமக்கு தெரிகிறது. ஆகவே குருவினுடைய உபகாரம் என்பது ஆன்மாக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உபகாரம். அதனுடைய உண்மை தகுதியை குரு உணர்த்துவான் என்பதுதான் அவர்கள் சொல்லுகிற விஷயம்.
ஐம்புல வேட சுழலில் பட்டு தன்னையும் அறியாது தலைவனையும் அறியாது துயரரும் தொல்லுயிரை அவ்வேடரிடத்தின் நின்றும் மீட்டு தனது பேரின்பத்தை அளித்தல் பொருட்டே இறைவன் ஆசிரிய திருமேனி தாங்கி வருகிறான் என்று சிவஞான போதம் முதலிய சாத்திர நூல்கள் கூறும். பழகிய ஒரு விலங்கை கொண்டு பல விலங்குகளை பிடிப்பது போல பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் ஆச்சாரிய மூர்த்தியாய் வருவான். இவ்வாறு இறைவன் ஆசிரிய திருமேனி தாங்கி வருவதை மானிட சட்டை சாத்தி வருதல் என்பர்.
ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், காட்டு வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். விலங்குகளை பிடிப்பதற்கு வேடர்கள் பல வகையான வழிகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்று வலை வீசி பிடிப்பது, அங்கங்கு வேறு விதங்களை பிடிப்பது என்று பல வகையான முறைகள் வைத்திருப்பார்கள். அதிலே ஒன்று பாவை விலங்கு என்று ஒரு விலங்கை, அதாவது ஒரு யானை என்றால் யானையிலே ஒரு யானையை கூட்டி கொண்டு வந்து வைத்து அதை தம்பயப்படுத்தி பிறகு அந்த யானையை விட்டால் அந்த யானை என்ன செய்யும் என்றால் ஒன்றும் வேட்டைகிட்டே ஒன்றும் இல்லாமலே போய் அதை மற்ற யானையை மயக்கி இந்த இடத்துக்கு தானாக கூட்டி கொண்டு வந்தது, தானே கூட்டின்னு வந்து சேர்ப்பது என்பது அதை பாவை விலங்குகள் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இறைவன் என்ன செய்கிறான், ஒரு குரு ஒரு ஆன்மாவை தயார்படுத்தி அனுப்ப அந்த ஆன்மா போய் எப்படி பழக்கப்பட்ட அந்த பாவை மிருகம் மற்றைய மிருகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விடுகிறதோ அதுபோல இந்த குருநாதரும் அவர் இறைவன் அவரை தயார்படுத்தி விட்ட உடனே அவர் வந்து நம்மை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அங்கே சேர்த்து விடுவார். ஆகவே குருநாதருடைய பெருமை இதனை இந்த விளக்கங்களாலே மேலும் மேலும் நம் நெஞ்சிலே ஆழப்படுகிறது.
பழகிய ஒரு விலங்கை கொண்டு பல விலங்குகளை பிடிப்பது போல பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் ஆச்சாரிய மூர்த்தியாய் வருவான். இவ்வாறு இறைவன் ஆசிரிய திருமேனை தாங்கி வருவதை மானிட சட்டை சாத்தி வருதல் என்பர்.
மானிட சட்டை என்பது இந்த உடம்பை சொல்லுவார்கள், அது இறைவனே தான் வருகிறான், மானுட ரூபத்திலே வருகிறான் என்று அதை சொல்வதற்காக மானுட சட்டை சாத்தி வருதல் என்று சொல்வார்கள்.
அவ்வாசிரிய திருமேனியை பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என்று திருவருட்பயன் கூறும்.
அந்த தோற்றத்தை திருவருட்பயனிலே பாவை என மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி என்று திருவருட்பயனிலே ஒரு குறள். அதாவது மற்றைய மாக்களை மற்றைய விலங்குகளை பிடிப்பதற்கு எப்படி பழக்கப்பட்ட ஒரு விலங்கு பழக்கப்படுகிறதோ அப்படி குருநாதர் மானுட சட்டையை தனக்கு தோற்றமாக போர்த்து கொண்டு வந்து நம்மை இறைவனிடம் கூட்டிச் செல்கிறார் என்பதை அந்த குறள் விளக்கப்படுத்தும். அதை நாங்கள் படிக்கிற பொழுது படிப்போம், அல்லது அதை ஒரு மேற்கோளாக மட்டும் நினைவு வைத்துக் கொள்வோம். பார்வை என மாக்களை பட்டி பிடிப்பிற்காம் போவை என போர்வை என காணா புவி என்று வரும்.
இதுகாரும் கூறியவற்றால் இறைவனே குருவாய் வருவான் என்பதன் பொருளும் குருவும் இறைவனும் வேதல்ல என்பதும் இனிது விளங்கும். சீவன் முத்தி நிலையை எய்தினோர் தமக்கு உண்மை ஞானத்தை அருளி பிறவி கடலில் நின்றும் தம்மை கரையேற்றிய ஞான குருவை சிவமே என தெளிந்து வழிபட்டு வருவர். மெய்யுணர்வை பெற்றுவிட்ட பின்னரும் இவ்வுலகில் வாழும் வரையில் பாசமானது அலைகள் போல வந்து வந்து தாக்கக்கூடும். இவ்வாறான இடர்பாடு தோன்றாதபடி சீவன் முத்தராய் உள்ளோர் தம் ஞான குருவின் அடிநிழலை பிரியாது உறைவர். அவரை விடாது பற்றி நின்று வழிபட்டு வாழ்வர்.
மேலாக திருக்குறள் தான் நிலையாமை துறவு மெய்யுணர்தலுக்கு பிறகு அவாரத்தல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். அதை நாங்கள் தான் அதை விளக்கமாக படிக்க போகிறோம். ஏனென்றால் மெய்யுணர்ந்த பின்னும் பழைய நினைவுகள் வாசனாமரம் என்ற பெயரிலே வந்து நம்மை தாக்கி படியிறக்க செய்யும். ஆகவே அந்த உயர்நிலை தொட்டவர்கள் கீழே இறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வநிலைவுற்ற குருமாரை பற்றி அவர்களுடைய சூழலையே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் தீயவன் கிட்டே வரமாட்டான். எப்பவும் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வதிலே இருக்கிற நன்மையை என்னவென்று கேட்டால் நன்மையை பெறுகிறோமோ இல்லையோ தீயவன் கிட்டே வரமாட்டான். ஒரு உயர்ந்தவரோடு சேர்ந்து நாம் வாழுகிற பொழுது கெட்டவர்கள் அடையவர் அங்கே இருக்கிறான் அவனை போய் நான் தீண்ட முடியாது என்று விட்டு விடுவார்கள். அதுபோல குருவின் சூழலிலேயே வாழ்ந்தால் விடுபட்ட அந்த அஞ்ஞானம் முதலியவை நம்மை திருப்பி தீண்டாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று குருவினுடைய பெருமையை உரைக்கிறார்.